بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر
இனிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் அல்லாஹ்விலிருந்து அருளப்பெற்ற மாபெரும் வேதமாகிய அருமறையாம் திருமறை என்ற திருக்குர்ஆன் மாநாட்டை நாம் அறிவிப்பு செய்து இன்னும் சில நாட்களிலே அந்த மாநாட்டை அடைய காத்திருக்கின்றோம். இந்த மாநாடு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆன் உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு நற்பாக்கியம். எல்லா மக்கள் உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் எல்லா வழிமுறைகளும் எல்லா நல்லுபதேசங்களும் எல்லா சட்டத்திட்டங்களும் எல்லா விதமான அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இந்த திருமறை குர்ஆனிலே அவனுக்கு இடம்பெற்றுள்ளது. இந்த திருமறை குர்ஆன் தான் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம். இந்த திருமறை குர்ஆனின் வழியில் நடப்பதன் மூலமாக மட்டும்தான் மறுமையிலே ஈடெடுத்து பெற முடியும் என்ற செய்தியை ஓங்கி உரைப்பதற்காகத்தான் இந்த திருக்குர்ஆன் மாநாடு. திருக்குர்ஆன் மாநாடு என்று சொல்லிவிட்டால், திருக்குர்ஆன் மாநாடு வெளியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கு செய்தி சொல்வது மட்டுமல்ல, திருக்குர்ஆன் மாநாடு நமக்கும் பல செய்திகளை சொல்லுகிறது. திருக்குர்ஆன் மாநாடு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு போனோம்னா, ஹுதல் இன்னாஸ், இது மனிதர்களுக்கு வழிகாட்டும், ஆகவே இதை இறைவிதமாக ஏற்றுக்கொள்கின்ற செய்தியை பிறருக்கு வைக்கிறோமே, இது மட்டும்தான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல, திருமறை குர்ஆன் மாநாடு என்பது நமக்கு பல சட்டத்திட்டங்களை சொல்கிறது, நமக்கு பல வழிகாட்டுதல்கள் சொல்கின்றது, நமக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் சொல்கிறது, நபிமாருடைய பல வரலாற்றை பற்றி பேசுகிறது, கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறது, பல விஷயம் இருக்குது. திருமறை குர்ஆன் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் எப்படி வென்றெடுக்க வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும், அவனுக்கு எதெல்லாம் தேவை, எது தேவையில்லை, எதன்படி நடந்து கொள்ள வேண்டும், எதன்படி நடக்கக்கூடாது, இது போன்ற ஏனைய எல்லா விஷயங்களை பற்றியும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. இதை நாம் உணர்றோம். பல நேரங்களில் பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடிய திருமறை குர்ஆனுடைய கட்டளைக்கு இணங்க தான் நாம் வட்டியின் பக்கம் போகாமல் இருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய கட்டளைக்கு இணங்கத்தான் வரதட்சணையின் பக்கம் போகாமல் இருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய கட்டளைக்கு இணங்கத்தான் நாம் மதுவின் பக்கம் போகாமல் இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் பல அம்சங்கள் திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக ஆக்குகிறது, நம் வாழ்வில் அது சம்பந்தமான பல விஷயங்கள் வெளிப்படுகின்றது. ஆனால் இதே திருமறை குர்ஆன் தான் ஒவ்வொரு மூமின்களும் தாங்கள் செய்ய வேண்டிய தியாக உள்ளங்களையும் பற்றி பேசுகிறது. இந்த உலக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய திருமறை குர்ஆன் ஒரு மனிதனை பற்றி எப்படி பேசுகிறது என்று சொன்னால், ஐ யகூலு ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னதுனால வஹும்லா இஃப்தனூன், அவர் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்களா? நம்மளை பார்த்து திருமறை குர்ஆன் கேட்குது, நாங்கள்லாம் தௌஹீத்வாதி, நாங்கள்லாம் ஏகத்துவவாதி, நாங்கள்லாம் தௌஹீத் மர்க்கஸை தொழுகிறோம், நாங்கள்லாம் நெஞ்சில் தான் கை கட்டுறோம், இப்படி என்று நீ சொன்னதுனால மட்டுமே உனக்கு எந்த சோதனையும் வராமல் இருந்துருமா, எந்த கஷ்டமும் வராமல் இருந்துருமா, எந்த துன்பமும் வராமல் இருந்துருமா, எந்த துயரத்திற்கும் நீ ஆள்படாமல் இருந்துருவியா? திருமறை குர்ஆன் கேட்கிறது. மற்ற விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசக்கூடிய திருமறை குர்ஆன் மூமின்களுடைய தியாகத்தை பற்றி பேசுகிறது. மூமின்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. மூமின்கள் என்றால் இந்த பண்பில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. அந்த மூமின்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படும் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அத பாருங்க, திருமறை குர்ஆன்ல இன்னும் அல்லாஹ் சொல்றான் மூமின்களை பத்தி எப்படி சொல்றான், இன்னல்லாஹு ஸ்தரா மினல் மூமினீன, நாம் மூமின்களிடமிருந்து விலக்கி வாங்கிவிட்டோம். திருமறை குர்ஆன் பேசுகிறது. இந்த மாநாடு நம்ம போடுறோமா இல்லையா, மாநாடு அறிமுகப்படுத்துறோமா இல்லையா, திருமறை குர்ஆன் மாநாடு உலக மக்களுக்கு வேறு விதமாக சொல்லப்பட்டாலும் நமக்கு என்ன செய்தி இருக்கிறது? நாம் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக நிற்கிறோமா, எல்லா விஷயங்களையும் அப்படியே அச்சுப்புசாவாமல் நடக்கிறோமா, நமக்கான படிப்பினைகளை நாம் சரியாக எடுத்துக்கொள்கிறோமா, அதை நான் பார்க்கணும். மாநாடு மாநாடுன்னு சொன்னால் மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு அங்கே நின்று நாங்கள் பெரிய அப்படி சொல்வதற்கா? இல்லை, திருமறை குர்ஆன் என்பது அது எல்லா விஷயங்களை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் எல்லா விஷயங்களை பற்றிய அம்சங்களும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் வரணும், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வரணும்.
அதுல ஒன்றுதான் தியாகத்தை பத்தி பேசும்போது சொல்லுது, மூமின்களிடம் வந்து நாம் விலைக்கு வாங்கி விட்டோம் என்னத்தை, அன்புசிக்கும் அம்பாருக்கும் அன்னலகும் சொன்ன அவருடைய பொருட்களையும் அவருடைய உயிர்களையும் நாம் சொர்க்கத்துக்கு பகரமாக விலைக்கு வாங்கி விட்டோம். அல்ல டோட்டலா சொல்லிட்டா, நீ மூமினாக இருந்த உன்னை பத்தி எப்படி அல்லாஹ் சொல்ற, உன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் உன்னுடைய உயிரையும் நான் சொர்க்கத்துக்கு பகரமாக விலைக்கு வாங்கி விட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்த சொத்து நமக்குள்ளது இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய உயிர் நமக்குள்ளது இல்லை. அல்லாஹ் சொல்றாயே, உனக்கு சொர்க்கத்தை கட்டி வச்சிருக்கனா இல்லையா, சொர்க்கத்தை தரப்போறனா இல்லையா, சொர்க்கத்தை நீ அனுபவிக்க போறியா இல்லையா, சொர்க்கத்துல மிகப்பெரிய உயர்ந்த தரஞ்சாரங்களை உயர்த்தி இருக்கிறா இல்லையா, அந்த சொர்க்கம் உனக்கு வேணும்னு சொன்ன, அந்த சொர்க்கத்துக்குள்ள நீ போகணும்னு சொன்ன, சொர்க்கத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பகரமாக இந்த உலகத்துல உன்னோட உயிரை கொடு, உன்னுடைய பொருளாதாரத்தை கொடு. இதனை படிப்படியா பார்க்க மாட்டேங்கிறோம், இதனை படிப்படியாக எடுக்க மாட்டேங்கிறோம், இது விஷயத்த சோட போறோம், மத்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கொள்றோம், மத்த மத்த விஷயங்கள்லாம் சரி செய்யறோம். ஆனா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பகரம் உயிரை கேட்கான்னு சொன்ன, உயிரை கொடுக்கிற பக்கம் இருக்கட்டும், அது அல்லாத மத்த மத்த விஷயங்களிலாவது நாம் தியாகம் செய்திருக்கிறோமா, அந்த அளவுக்கு அது மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக நாம் துன்பங்களை சகித்துக் கொண்டிருக்கிறோமா, துயரங்களை சகித்துக் கொண்டிருக்கிறோம் பார்க்கணுமா வேண்டாமா, நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்ன, தியாகம் என்று சொன்னாலே ஒரு தலைமுறை செஞ்சா போதும், ஒரு சமுதாயம் செஞ்சா போதும், அந்த தியாகத்தினுடைய தோல்ல நின்று நாம் என்ன செஞ்சிடலாம் அப்படி போயிடலாம் இப்ப நினைக்கிறோம். இல்ல, தியாகம் என்பது ஒவ்வொரு மனிதனிடமிருந்து வெளிப்பட வேண்டும். 10 வருஷத்துக்கு முன்பாக தியாகம் செஞ்ச போதுமா, 20 வருஷத்துக்கு முன்னா தியாகம் செஞ்சா போதுமா, இன்னைக்கு தியாகம் செய்யணுமே, இந்த நேரத்துல தியாகம் செய்யணுமே, இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தியாகம் செய்யணுமே. தியாகம் செய்யணும்னா யார் செய்ய சொல்ற, அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தனித்தனியா தானே சொர்க்கத்தை தர போற, தனித்தனியா தான் சொர்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், தனித்தனியாகத்தானே சொர்க்கத்தை இன்பத்தை அனுபவிக்க போறீங்க. அப்ப திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் உன் உயிரை நான் விலை பேசி விட்டேன், உன் பொருளாதாரத்துல விலை பேசி விட்டேன், இது ரெண்டையும் எனக்கு கொடுத்து விட்டால்தான் சொர்க்கத்தை நுழைய செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்ன, இந்த விஷயத்த நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பொறுப்போக்காக இருக்கிறோம், எவ்வளவு கவனமற்று இருக்கின்றோம், எவ்வளவு ஒரு அசால்ட்னஸா இருக்கிறோம் தான் நினைக்கணும். ஒவ்வொருவரும் எப்படி சிந்திக்கணும், இன்னைக்கு இந்த மார்க்க பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பதுல, திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதை மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பதுல, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களே நாமெல்லாம் நடப்பதுல எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம், எவ்வளவு அசால்ட்டாக இருக்கிறோம், அந்த விஷயத்துல என்னதான் நம்ம முன்னேற்றம் இருக்கிறதா, ஏதாவது தியாகத்தை நம்ம சொல்ல முடியுமா, திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதத்தை இல்ல இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்தேன் அப்படி சேர்க்கும் போது எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, எல்லாரும் சொல்ல முடியுமா, ஒரு சிலர் சொல்லலாம், ஆனா எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுத, எல்லோருக்கும் அப்படி நிலை ஏற்பட வேண்டும் என்று திருமறை குர்ஆன் உத்தரவிடுகிறத, நீ மூமின்களாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தியாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு எதிர்பார்க்கிறானே. நீ காணமே தியாகங்களை ஒரு காலத்துல நம்ம செஞ்ச தியாகம், ஒரு நேரங்களில் செஞ்ச தியாகம், ஒரு நேரங்களில் எதிர்த்து நின்ற அந்த விதங்களை எல்லாம் இன்னைக்கு எங்க போச்சு, இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு தியாகம் என்று சொன்னால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு தலைமுறை உருவாகுத, இது ஆரோக்கியமானது கிடையாது அப்படிதான் நினைக்கிறோம். முதல்ல தௌஹீத் என்பது தியாகத்தின் மீது தான் வந்தது, ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன், தௌஹீத் சாதாரணமாக வந்துச்சா, சஹாபாக்கள் காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு சிரமப்பட்டாங்க, அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு அந்த நல்லடியார்கள் எவ்வளவு தூரம் மார்க்கத்துக்காக வேலை செஞ்சாங்க, மார்க்க பிரச்சாரத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டாங்க, ஒவ்வொரு காலங்களையும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு வரலாறுகளையும் எடுத்து பாருங்க, எப்பொழுதெல்லாம் மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய மக்கள் குறைவாக ஆகின்றார்களோ, அந்த தியாகங்களை பொருட்படுத்தாமல் போகின்றார்களோ, அந்த தியாகங்களின் பக்கம் தங்களை இணைத்துக் கொள்ளாமல் வாழ்கின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த ஏகத்துவம் என்பது வீழ்ச்சி அடைஞ்ச வரலாறுகளை பார்க்கிறோம். உண்மையா இல்லையா, எங்கெல்லாம் தியாகத்தை முன்வைத்து அல்லாஹ்வுக்காக நான் தியாகம் செய்கிறேன், இந்த மார்க்க பிரச்சாரத்தில் இணைத்துக் கொள்வதனால, மார்க்க பிரச்சாரத்தில் பங்கெடுப்பதனால எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும், எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா துயரங்களுக்கும் எனக்கு அல்லாஹ் மறுமையில கூலி தருவான், மறுமையில சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ்வுக்காக நான் வாழக்கூடிய நான் இந்த உலகத்துல எனக்காக இழப்பதற்கு எதுவுமே இல்லை, எதையும் நான் இழக்க போறது இல்லை, நான் இழக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ்வுக்காகத்தான். இந்த சிந்தனையோடு, இந்த எண்ணங்களோடு என்றெல்லாம் ஒரு சமுதாயம், ஒரு தலைமுறை உருவாகியதோ அன்றெல்லாம் தௌஹீத் கொடிகட்டி பறந்திருக்கிறது, ஏகத்துவம் கொடிகட்டி பறக்கின்றது. ஆனால் அந்த கொடிகட்டி பறந்த காலத்துக்கு மேல, அந்த தியாகத்தின் மேல வளர்ந்த இன்னொரு தலைமுறை இருக்கிறத, அவர்களுக்கு தியாகம் செய்ய தேவையில்லை, நாம வளர்ந்து விட்டோம் தானே, நாம தான் பெரிய மர்க்கசம் உருவாகிட்டோம் தானே, நாம தான் பெரிய ஜமாத்தாக ஆகிவிட்டோம் தானே, இன்னி நாம என்ன தியாகம் பண்ண வேண்டி கிடக்கு, நாம என்ன மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டி கிடக்கு, இப்படி எல்லாம் நாம் என்னைக்கு சிந்திக்கிறோமோ, இது போல் என்னைக்கு ஒரு என்ன ஓட்டங்கள் உள்ளத்தில் ஏற்படுகின்றதோ, அன்றெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியும் விழுந்திருக்கிறது, இஸ்லாமிய சொல்லக்கூடிய கருத்துக்களும் விழுந்து கிடக்கிறத பார்க்கிறோம். அவர் தாவா என்பது ஏகத்துவத்தை எடுத்து சொல்வது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாம் கடமையாக்கி வைச்சு அதுக்கு பகரமாகத்தான் சொர்க்கமே சொல்றான். நான் சொல்ல திருமறை குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது, அவன் ஹசிப்தும் ததுகுள் சென்ன, அவ்வளவு எளிதாக நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணுகின்றீர்களா? அல்லாஹ் கேட்கிற, உங்களில் போர் புரிவர்கள் யார் என்றும் பொறுமையாளர்கள் யார் என்றும் அறியப்படாமல் எப்படி நீங்க சொர்க்கம் செல்ல முடியும்? சாதாரணமா அல்லாஹ் கேட்கல, அத்திருமறை குர்ஆன் அல்லாஹ் யாரை பார்த்து கேட்கிறான்? சஹாபாக்களை பார்த்து சொல்றான். சகாபாக்கள் தொழலையா? சகாபாக்கள் நோன்பு வைக்கலையா? சகாபாக்கள் தான தர்மம் செய்யலையா? சகாபாக்கள் நல்ல மனிதர்கள் செய்யலையா? எல்லாம் செஞ்சாங்க, நம்மளோட கூடுதல் செஞ்சாங்க. நம்மளோடு ஒப்பிட்டு பார்த்தால், நாம் செய்த அமல்களோடு சகாபாக்களுடைய அமல்களை உரசி பார்த்தால், நாம் செய்ததை விட பல மடங்கு அதிகமாக உழைப்பு செய்தவர்கள் சகாபாக்கள். அந்த நேரத்தில் சகாபாக்கள் அல்ல வசனத்தை இறக்குறான், எப்படி பண்ண சொர்க்கம் போக முடியும்? சாதாரண மனுஷியா, போருக்கு போ, போர்ல ஏற்படக்கூடிய இழப்புகளை சந்தி, உயிரை இழ, கையை இழ, கண்ணை இழ, இதில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களையும் பொறுத்துக்கொள். நமக்கோ தானே சகாபாக்களுக்கு மட்டும்தான் வசனம் பேசப்படுகிறதா? சகாபாக்களுக்கு மட்டும்தான் வசனம் இறக்கப்பட்டுச்சா? அந்த காலத்தில் உள்ளவருக்கு மட்டும்தான் வசனம் உண்டா? நமக்கு உண்டு என்று சொன்ன, நமக்கு இந்த வசனம் பொருந்தும் என்று சொன்ன, நாம் என்ன தியாகம் செய்தோம்? நாம் வாழ்க்கையில் நம்ம என்னத்தை இழந்தோம்? எப்பேற்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்னைக்கு பாத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறத பாக்குறோமா இல்லையா? தௌஹீது வளர்ந்துருக்குன்னு சொல்றோம், எப்படி வளர்ந்துருக்கு? எண்ணிக்கையின் அடிப்படையில் வளர்ந்துருக்கு அவ்வளவுதானே. ஆனால் கம்பாரிசன் அளவில் வளர்ந்துருக்க, ஒப்பீட்டு அளவில் வளர்ந்துருக்கிறதா? இன்னைக்கு நான் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஏகத்துவத்தின் பால் வந்த மக்கள் அன்னைக்கு ரெண்டு இருந்தான், இன்னைக்கு நாலு இருப்பா, இன்னைக்கு எட்டு இருப்பா, எண்ணிக்கை வளர்ந்துருக்கு. ஆனால் இங்க எட்டு இருந்தா அங்க 80 இருக்க, அங்க 800 இருக்க, அங்க 8000 இருக்க, ஒப்பிட்டு பாருங்க, இருக்க இல்லதானே? அப்ப இந்த அளவுக்கு பாத்தில் வளர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு காலத்துல, இந்த அளவுக்கு அசத்தியம் வளர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு காலத்துல, நாம் வளர்ந்து விட்டோம் என்ற மெத்தன போக்குல, நாம் உயர்ந்து விட்டோம் என்ற இருமாப்புல, நாம் செய்ய வேண்டிய பணிகள் எதுவுமே இல்லை என்ற ஒரு அசால்ட்னஸாக நாம் நம் கடமைகள் எல்லாம் மறந்து விட்டு வாழ்கின்றோமே. ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொல்வதிலிருந்து நம் பாதங்கள் எல்லாம் பின்வாங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய திருமறை குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டுதல் எங்க இருக்கு? அப்படிதான் திருமறை குர்ஆன் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்ல? திருமறை குர்ஆன் கேட்கக்கூடிய எல்லா கேள்வியும் நம்ம வாழ்க்கையில ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும் இல்ல? அல்லாஹ் அப்படிதான் கேட்கிறேன், உன்னுடைய உயிர், உன்னுடைய பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னு சொன்ன, நாம என்ன இழக்க போறோம் சொல்றேன். நான் அல்லாஹ்வுடைய பாதையில போறேன், பிரச்சாரத்துக்கு கிளம்புறேங்கிறேன். நான் பிரச்சாரம் செய்யும் போது நான் வச்சிருந்த கடை போயிருச்சு, என்னுடைய சொத்து சுகம் எல்லாம் போயிருச்சு, இல்ல நானே எங்கேயா கொல்லப்பட்டு விட்டேன், எனக்குள்ளது இழப்ப, ஏன் பொருளாதாரம் இழந்துட்டேன்னா, இல்ல என்னுடைய உயிரை ஒண்ணு கிடையாது, ஏன் அல்லாட்டத்தை வித்துட்டோமே, அல்லாட்டை வித்த ஒண்ணு நாம எப்படி இழக்க முடியும்? சொர்க்கத்துக்கு பகரமாக அல்லாட்டை கொடுத்த ஒண்ணு நாம எப்படி இழக்க முடியும்? அவன் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு கேட்க, இழக்கணும்னு சொன்னா நம்ம நினைக்கிறோமே, என் உள்ளதை நான் இழந்துருவேன், நான் ஜெயிலுக்கு போயிருவேன், என் கடை போயிரும், என் பொருளாதாரம் போயிரும், என் சொத்து சுகம் போயிரும், மனைவி மக்கள் போயிருவாங்க, செத்து போனோம்னா புள்ளையெல்லாம் அனாதே நிற்கும். இப்படித்தானே யோசிக்கிறோம், இப்படித்தானே பயப்படுறோம், இப்படித்தானே ஒவ்வொரு நேரமும் சிந்திக்கிறோம். நமக்குள்ளதா இது? மூமின்கள்ட்ட அல்லாத பேரம் பேசிட்டானப்ப, உங்களது இல்லைங்கிறானே, ஓன்ட விலைக்கு வாங்கிட்டா உங்களது எப்படி ஆகும்? வேற எப்படி நீ ஓங்குள்ளதுன்னு சொல்ற? உனக்கு எப்படி சொந்தமாகும்? திருமறை அதைத்தானே கேட்கறது. அப்ப நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாவிடம் எதை விட்டு விட்டோமோ, சொர்க்கத்துக்கு பகரமாக அல்லாவிடம் எதை கொடுத்து விட்டோமோ, அதை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டுமே ஒழிய தயக்கமுற்றவர்களாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு தயக்கத்தை பார்க்கிறோம், இன்னைக்கு ஒரு மயக்கத்தை பார்க்குறோம், ஆ யாங்குள்ளது, நான் இழந்துருவேன், எனக்கு ஒன்றுமில்லாம போதும் அப்படித்தானே நாம் அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் தௌஹீத்வாதின்னு சொன்னதுனாலேயே, நாம் ஏகத்துவவாதி என்று சொன்னதுனாலேயே, ஒரு ஜமாத்தில் உறுப்பினராக ஆனதுனாலேயே சொர்க்கம் பெற முடியுமா? சொர்க்கத்தில் நுழைஞ்சிட முடியுமா? சொர்க்கம் போது சாதாரண விஷயமா? அவ்வளோ எளிதான விஷயமா? அல்ல இல்லைங்கிறானே, சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய தியாகத்தை முன்னிறுத்துங்கிறானே, நீ வெட்டுப்பட வேண்டும்ங்கிறானே, நீ சாகணுங்கிறானே, பொருளாதாரத்தை இழக்கணுங்கிறான். அல்ல நானா சொல்றேன், அல்லா சொல்ற, அல்லாவுடைய மார்க்கத்திற்காக உன்னுடைய இழப்பீடு எவ்வளவு? நீ இழந்த இழப்பு மறுமையில் அல்ல கணக்காப்பான தியாகிகள் நாளைக்கு வரிசையில் நிற்பாங்க. உன்னுடைய மார்க்கத்திற்காக கையை இழந்த, உன்னுடைய மார்க்கத்திற்காக கண்ணை இழந்த, உன்னுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக என் உயிரை இழந்த, நாம என்னத்தை இழந்தோம் நிக்க? மறுமையில் நாளைக்கு வரிசையில் நிற்பாங்களா இல்லையா? கேமத்தினால அல்லாட்ட கணக்கு கேட்கறதுக்காக எல்லாரும் நிற்பாங்க. தியாகிகள் அல்ல, எதை எதையெல்லாம் உலகத்தில் அல்லாவுக்காக இழந்தார்களோ அதையெல்லாம் கணக்காக கொண்டு வருவாங்க. நாம் என்னத்தை கொண்டு போவோம்? நமக்கு இழந்ததுக்கு என்ன இருக்கு, அப்படி இழந்த ஏதாவது நம்ம இருக்குவா காட்ட முடியுமா, சொல்ல முடியுமா? அது போன்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படி என்று சொன்னால் திருமறை குரான் மாநாட்டை முன்னிட்டு நாம் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய, திருமறை குரானுக்காக செய்ய வேண்டிய, மார்க்கத்திற்காக செய்ய வேண்டிய, மார்க்கத்தை மேலோங்குவதற்காக எடுக்கப்படக்கூடிய எந்த தியாகங்களை எல்லாம் நாம் முன்மாதிரியாக பார்க்க போகிறோம், எப்பேற்பட்ட தியாகங்களை எல்லாம் நாம் வெளிப்படுத்த போகிறோம், எப்பேற்பட்ட தியாகங்களில் எல்லாம் நம்மிடமிருந்து வெளிப்பட போகிறது, அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய செயல்களுக்காக அல்லாஹ்விடம் நாம் என்ன கூலியை பெற போகிறோம், எதனை சிந்திக்கணும், இப்படித்தானே வரணும், இப்படி இப்படி உருவாக்கப்பட வேண்டிய சமுதாயம் இப்படித்தான் உருவாகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய சகாபாக்களை அவருடைய பாசறையில் வளர்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால், சிவப்பு கம்பளங்கள் விரிக்கப்பட்டு மலர்கள் தூவப்பட்டு அப்படியே வருக வருக என்று வரவேற்பாக வந்தாங்களே, இல்லையே? கஷ்டம்தான், பிணக்கு தான், அடிதான், உதவுதான், ஊர் வளைக்கு வைக்கிறது தான். சகாபாக்கள் அனைத்தையும் அனுபவிச்சாங்களே, அனைத்து கஷ்டங்களையும் சந்தித்தார்களே. சகாபாக்கள் தன்னுடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கொஞ்சம் கூட பணிஞ்சு கொடுக்காம மார்க்கத்தை இறுதி வரை நின்னாங்களே, நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து தன்னுடைய இன்னுயிர்களை நீத்தார்களே. இருக்கா? நமக்கு இருக்கா? நம்ம நீங்க எத்தனை பேர் சொல்லுவோம் தௌஹீதுக்காக தியாகம் செஞ்சு சொல்வதற்கு நம்ம எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? இல்லையே, தியாகம் பண்ண காலம் போயிருச்சு. அது 15 வருஷத்துக்கு முன்பாக, 10 வருஷத்துக்கு முன்பாக, 20 வருஷத்துக்கு முன்பாக அப்படித்தானே. ஒரு மர்க்கஸ் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னா 15 வருஷத்துக்கு முன்பாக எவ்வளவு கஷ்டம், அங்க ஒரு தியாகம் தேவைப்பட்டுச்சு. ஒரு பொதுக்கூட்டம் போட வேண்டும் என்று சொன்னால் 15 வருஷத்துக்கு முன்பாக எவ்வளவு கஷ்டம், அங்க ஒரு தியாகம் தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படியா? நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல நினைச்ச மாதிரி மர்க்கஸை ஏற்படுத்துவதற்கு வசதி வந்துருச்சு, வாய்ப்பு வந்துருச்சு, பொதுக்கூட்டம் மாநாடே போடக்கூடிய அளவு வளர்ந்துட்டோம். அப்ப தியாகம் இல்ல. அப்ப இது போன்ற விஷயங்களில் தியாகம் பண்ண முடியவில்லைன்னா அது என்ன செய்யணும்? இது போன்ற விஷயங்கள் தியாகம் தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு இதுக்கு தியாகம் இல்ல. அப்ப தியாகத்தை தேடி நாம் தான் களத்துக்கு போகணும். எப்படி போறது? இறைவா, உன்னுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொல்வதற்காக நான் களம் இறங்குகிறேன், உன்னுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக நான் களம் இறங்குகிறேன். இதுக்கு பெரிய தாயா இருக்கணும் தேவையில்லை, பெரிய அறிவு சார்ந்தவனாக இருக்கணும் தேவையில்லை, பெரிய பலம் உள்ளவனாக இருக்கணும் தேவையில்லை. ஏன் அப்படி தேவையில்லை என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி சுட்டி காட்டுகிறது? யாசின் சூராவில் சொல்லப்படக்கூடிய செய்தியை பாருங்களேன். யாசின் சூராவில் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறேன். என்ன சொல்லி காட்டுறேன்? நாம் ஒரு ஊர்வாசிகளுக்கு, ஒரு பகுதி மக்களுக்கு 2 நபிமார்களை தூதர்களாக அனுப்பினோம். 2 நபியை தூதர்களாக அனுப்பி அந்த மக்கள் மத்தியில் போய் பேசுங்கப்பா, அவங்க நேர்வழிப்படுத்துங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்க நேர்வழிப்படுத்துங்கள் என்று 2 நபிமார்களை அனுப்பினோம். அந்த மக்கள் எல்லாம் 2 நபிமார்களும் பொய்யன்னா, 2 நபிமார்களை அனுப்பி ஒரு சமுதாயத்தில் ஒரு பகுதியில் ஒரு ஊர்வாசிகள்கிட்ட நேர்வழியை பற்றி பேச சொன்ன ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்துக்கிட்டு 2 நபிமார்களை பொய்யின்னா, அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த 2 நபிமார்களை உறுதிப்படுத்துவதற்காக 3வது ஒரு நபியையும் அனுப்பி 3 பேர் போய் சொல்லுங்கப்ப. 3 நபிமார்கள் போறாங்க ஒரே பகுதிக்கு, ஒரே மக்களை சந்திப்பதற்கு, அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு 3 நபி போறாங்க. 3 இறை தூதர்கள் சென்று ஒரு பகுதி மக்கள்கிட்ட அல்லாஹ் பத்தி பேசுறாங்க. அல்லாஹ் ஏத்துக்கோ, அல்லாஹ்வுக்கு எதுவும் இணையாக்காத, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுக்கு எதுவும் இணையாக்குன்னா சரகத்துக்கு போயிருவேன், உலகத்தை அல்லாஹ் மட்டும் வணங்கு என்ற செய்தியை சொல்லும் போதெல்லாம் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? நபிமார்களை பார்த்து, நீங்கள் பொய் உரைக்கின்றீர்கள், நீங்கள் தவறாக வழிநடத்துகின்றீர்கள், நீங்கள் எங்கள் தெய்வங்களை எல்லாம் பழிக்கின்றீர்கள், நீங்கள் பொய்யர்கள் என்று அந்த 3 பேரையும் நபியாக ஏற்றுக்கொள்ளவும் மறுத்தான், அவங்க சொன்ன செய்தியை கேட்பதற்கும் மறுத்தான். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், மக்கள்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க, மக்கள்கிட்ட செய்தி எடுத்து சொல்லிக்கிட்டு நிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் அந்த நபிமார்களை பொய்யர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றால், இந்த செய்தியை அந்த நகரத்தில் உள்ள, அந்த ஊரில் உள்ள கடைக்கோடியில் இருந்த ஒரு மனிதர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். நடக்கக்கூடிய வாத விவாதங்களை, காரசாரமான விவாதங்களை தூரமாக ஒரு ஆள் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன நடக்கு, என்ன பேசுறாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற தூரமாக பார்த்து கொண்டு இருந்தவர் திடீரென்று அந்த நபிமார்கள் பக்கத்தை ஓடி வர்றாரு. ஓடி வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, எப்பா நல்லது தானே சொல்றாங்க, உண்மையை தானே சொல்றாங்க, சத்தியத்தை தானே சொல்றாங்க, அல்லாஹ் வணங்கன்னு தானே சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இணையாக தானே சொன்னாங்க, நல்ல கருத்தை சொல்லக்கூடிய இவர்களை ஏன்பா நீங்க புறக்கணிக்கிறீங்க, இவர்களை ஏன்பா நீங்க மறுக்கிறீங்க, இவர்களுக்கு ஏன்பா நீ கட்டுப்படுவதற்கு உங்க மனசு ஒத்துவரமாட்டுக்கு. அந்த நபர் கேட்கின்றார், அவர் பெரிய அறிஞரா, பெரிய ஆலிமா, பெரிய தாய் ஒன்றும் கிடையாது, ஒரு மனிதர், சாதாரணமானவர், ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றார், நபிமார்கள் சொல்லக்கூடிய செய்தி சரி என்று படுகின்றது, அந்த நபிமார்களுக்கு ஆதரவாக அந்த சமுதாயத்தில் வாதாடுகின்றார். என்ன தெரியுமா, அந்த நபிமார்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால அந்த செய்தியை உண்மைப்படுத்தி பேசியதால, அந்த செய்தியை உண்மை என்று உணர்த்தியதுனால அந்த சமுதாயம் கோபம் கொண்டு யார் நபிமார்களுக்கு ஆதரவாக நின்றாரோ அந்த மனிதரை அந்த சபையில கொன்று விடுகின்றார்கள். நல்லா நீ சிந்திச்சு பாருங்க. சாதாரணமா தான், அவர் கத்தி எடுக்கல, வாள் எடுக்கல, பெரிய போருக்கெல்லாம் போகல, பெரிய ஜாம்பவன்லாம் கிடையாது, ஒரு செய்தியை உண்மைப்படுத்துகின்றார். அந்த மூன்று நபிமார்கள் சொல்லக்கூடிய செய்திக்கு ஆதரவாக நிற்கின்றார். இவர் சொல்லக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த சமுதாயத்துக்கு அறிவுறுத்துகின்றார். சமுதாயம் கோபம் கொண்டு அந்த மனிதரை கொன்று விடுகின்றது. அல்லாஹ் என்ன செய்யுமா, இந்த உலகத்தில் அவர் கொன்று கொல்லப்பட்டு விட்டார். இந்த நன்மையை செஞ்சதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உறுதிப்படுத்தியதால, நபிமார்களுக்கு ஆதரவாக நின்றதுனால அவர் இந்த உலகத்துல அந்த மக்கள் கொல்லப்பட்டு விட்டார். ஆனால் அல்லாஹ் கொல்லப்பட்ட அந்த மனிதர் குறித்து சொல்கின்றார், நீ சொர்க்கத்துக்கு சென்று விடு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க. உலகத்துல அவர் பெருசா எதுவும் நினைக்கல, பெரிய அறிவாளிலாம் கிடையாது, சாதாரண மனிதர், நம்மளை போன்ற மனிதர். சத்தியத்தை சத்தியம் சொன்னாரு, நபிமார்களை நபிமார்களை ஏற்றுக்கொள்ளுங்க சொன்னாரு, அல்லாவுக்கு இணை வைக்காங்க சொன்னாரு. இதுக்கு கோபம் கொண்டு மனிதன் கொண்டு விட்டான். உலக பார்வையில வேணா செத்துருக்கலாம், இந்த உலக மக்கள் மத்தியில வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த உயிரை நீத்ததற்காக அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பாக்கியம் சொர்க்கம், நேரடியான சொர்க்கங்க. இப்ப நாமெல்லாம் என்ன தௌஹீத்வாதியா இருக்கட்டும், நாளைக்கு மரணித்து விட்டோம் என்று சொன்னா வரிசையில் நிக்கணும், அல்லாட்ட கணக்கு கொடுக்கணுமா, நாம கேள்விக்கு பணம் இருக்காதா, கபருக்கு போகணும், நாளைக்கு மகசூல்ல நிக்கணும், திராசுல மீசா திராசுல இடப்படப்படும், எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்ச, எப்படி பிள்ளைய வளர்த்த, எப்படி விவாதத்தை அமைத்து கொண்ட, எத்தனை புறம் பேசின, எத்தனை பொய் பேசின, எத்தனை கெடுத்த, ஒவ்வொன்றும் கணக்கு சொல்லணும். ஏன், நாம சாதாரண மக்கள். ஆனால் யார் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுகின்றார்களோ, சகிதாகின்றார்களோ, எதுவுமே இல்லை, நேரடியான சொர்க்கம் போகணுட்டான். ஒரு சாதாரண விஷயம், ஒரு சின்ன விஷயத்திற்கு உதவி செஞ்சாரு, உதவி செஞ்சதால் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டுட்டாரு. கொல்லப்பட்டதன் விளைவாக அல்லாஹ் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்லுவிட்டார், செல் என்று சொல்லிவிட்டால், இது பாக்கியம் இல்லையா, இது அருள் இல்லையா, இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டாம, இது மிகப்பெரிய பொக்கிசமாச்சு, அல்லாஹ் நாடி ஒரு கல்ல வழங்குவான். அப்ப வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி கிடைக்கும், வீட்டுக்குள்ளே நான் இருந்துக்கிட்டு எனக்கு சகிது வேணும், சகிது வேணும், எங்கேருந்து கிடைக்கும் சகிது, சகிது வேண்டும் என்று சொன்னால் சகிதை நோக்கி பயணிக்க வேண்டும். சாதாரணமாக சகிது கிடைச்சிருமா, சாதாரணமாக அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு முடியுமா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டால் அதை விட அவர் என்ன சிறந்த பெரிய பாக்கியம் இருக்க போகிறது, அதை விட அவர் என்ன சிறந்த பெரிய நம்ம பொக்கிசம் கிடைக்க போகிறது. சகிது வேண்டும் என்று சொன்னால் அதை நோக்கி பயணிக்கணுமே, அந்த சிந்தனை வரணுமே, அந்த எண்ணம் வரணுமே, நாம் பயப்படுறோமே. மக்கள்கிட்ட போய் தாவ பண்ண போன, பிரச்சாரம் செய்ய போன, அடிச்சிருவானோ, ஏசிடுவானோ, கம்ப்ளைண்ட் கொடுத்துருவானோ, எஃப்ஐஆர் போட்டுருவானோ, எஃப்ஐஆர் போட்ட பாஸ்போர்ட் முடங்கிடுவோம், முடங்கட்டுமேங்கிறேன், எஃப்ஐஆர் போடட்டுமேங்கிறேன், அடி பண்ணட்டுமேங்கிறேன், நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போட்டுமேங்கிறேன், என்ன இழந்துட போற, என்ன குறைஞ்சிட போற, உனக்கு என்ன இல்லாமல் அமைப்பிட போகுது, நீ தான் எல்லாத்தையும் அல்லாட்ட வித்துட்டிய, இழப்பதற்கு ஓன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்குறேன். திருமறை குரல் அல்லாஹ் தான் சொல்றான், உன்னுடைய உயிரையும் பொருளையும் விலைக்கு வாங்கி விட்டேன் என்று சொன்ன, நீ இழக்கிறதுக்கு என்ன இருக்கு, நான் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு, என் கையில முடியல நான் இழக்க போறேன், ஏன் உள்ளதை நான் இழக்க போறேன், அல்லாஹ் எதை அமானிதமா தந்திருக்கான அதைத்தான் இழக்க போறேன், இழந்துட்டு போறோம், அதற்கான கூலி மறுமையில இருக்க, சொர்க்கம் இருக்க, சொர்க்கத்தை உயர்வாக்குவான, சொர்க்கத்துல நான் நிரந்தரமான வாழ்க்கை வாழலாமே, சொர்க்கத்தோட அழகுகள் அனுபவிக்கலாமே, வேண்டாம அந்த வாழ்க்கை வேண்டாமா நான் கேட்கிறேன். பயணம் என்று சொன்னால் அதற்கான பயணம் என்ன, அதற்கான திட்டம் என்ன, அதற்கான தியாகம் என்ன, அதற்கான உத்வேகம் என்ன, அதற்காக நாம் எந்த இடத்துலாம் நம்மளை தயார்படுத்தி கொண்டோம், கேட்கல. திருமறை குரான் மாநாடு என்று சொன்னால் திருமறை குரானுடைய எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்ல, எதையெல்லாம் திருமறை குரான் ஊக்கப்படுத்துகிறதோ, எதையெல்லாம் திருமறை குரான் எதிர்பார்க்கின்றதோ, எதையெல்லாம் திருமறை குரான் நமக்கு போதிக்கின்றதோ, எல்லா விஷயமும் வந்தா தானங்க மாநாடு, எல்லா விஷயம் வெளிப்பட்ட தரங்க மாநாடு. திருமறை குரான் மாநாடு என்பது வேற யாருக்குமாவா, வேற யாருக்கும் தான், நமக்கும் பங்கு இருக்க, நமக்கும் படிப்படை இருக்கிறத, நமக்கும் அதுல சிறந்த கருத்துக்கள் இருக்கிறத, நமக்கு மறுமையை பற்றிய செய்தி இருக்கிறத, நிரந்தரமான வாழ்க்கைக்கான இது இருக்கிறத சொல்லணுமா வேண்டாம. அவ சகாபாக்கள் அப்படி இல்லை, தன்னுடைய இன்னுயிரை நீப்பதற்காகவே, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய எல்லா செயல்களையும் அமைத்துக் கொண்டாங்க. பாருங்க, நடந்த அந்த காட்சிகளை அப்படி பார்த்து கொண்டிருக்கின்றாங்க, அதுக்கு கிடைச்ச கனிமத்து பொருள், மரணித்தவங்க, கால்கள் சேதப்பட்டவங்க, இந்த எல்லா நிலையும் ஊர்ல வந்து பார்க்கின்றார். ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்துடைய காட்சிகளை எல்லாம் பார்த்த பிறகு இவர் கேட்கின்றார், என்ன நடந்துச்சு? யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம், பதில் யுத்தம் முடிஞ்சு போச்சு. இந்த சகாபி கவலைப்படுகின்றாராக, நான் ஊர்ல இல்லாத நேரத்துல அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்காக உயிர் நீக்கம் செய்யக்கூடிய ஒரு யுத்தம் முடிந்து விட்டதா? எனக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லையே, எனக்கு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே, நான் அந்த போர்ல கலந்து கொண்டிருந்தா நான் மிகப்பெரிய அளவுக்கு வீரதீர செயல்கள் ஆற்றியிருப்பேனே, அல்லாஹ்வுக்காக பல எதிரிகளை வெட்டி வீழ்த்தியிருப்பேனே, என் இன்னுயிரை நீத்திருப்பேனே. கவலைப்படுறாரு, ஒரு யுத்தம், யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியல, யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக எந்த அளவுக்கு வருத்தப்படுகின்றார். நாம என்ன செய்வோம்? நாம எங்கேயா வெளியூர் போயிட்டு தொலை வருவோம் மர்கஸ்க்கு. மர்கஸ் அப்ப தான் பாக்ஸ் ஸ்பீக்கர் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்து கிட்ட கேட்போம், என்னப்பா எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு இருக்காங்க, இப்பதான் திருமண கூட்ட போயிட்டு வரோம், நம்ம உள்ள எப்படி போவோம்? நல்ல வேலை நான் இல்லை, நான் இருந்திருந்தா பாக்ஸ் நான் தூக்கிருக்கணும், அந்த மைக்கை நான் சுமந்துருக்கணும், எனக்கு கஷ்டம் இருந்திருக்கும், நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். இப்படிதான் நம்ம நினைப்போம், இப்படிதான சிந்தனை வரும், இப்படித்தானே என்ன வரும். ஆனா இந்த நபித்தோழர் எண்ணுகின்றார், நான் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே. கலந்து கொண்டிருந்தால் கையை இழந்திருக்கலாமே, என் கண்ணை இழந்திருக்கலாமே, என் உயிரை இழந்திருக்கலாமே, நான் அல்லாஹ்வுடைய எதிரிகளை வெட்டி வீழ்ந்திருக்கலாமே. நபித்தோழர் நிலையை பாருங்க, சாதாரணமில்ல தௌஹீதுனா, பேசிட்டு பேசிட்டு போறது தௌஹீத, பேசிட்டு பேசிட்டு போறது ஏகத்துவமா? தியாகம் பண்ணாம வாழ்ந்துட்டு அப்படியே மரணிச்சுட்டா சொர்க்கம் போய் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே? கிடையாது, நீ தியாகம் பண்ணணும், களத்துக்கு வரணும், உனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னா இப்படி நீ வாழணும், இப்படி கஷ்டப்படணும், இப்படி தியாகம் செய்யணும், இப்படி சாவணும், இப்படி பொருளாதாரங்களை இழக்கணும். நான் சொல்றேன், நல்லா சொல்றேன், தவாபகல நபிமார்கள் அப்படித்தான் உருவாக்குனாங்க, கூட இருந்த மக்கள் எல்லாம் அப்படித்தான் தியாகம் பண்ணக்கூடிய மக்களாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்ப இந்த அனஸ் பின் நலர் அந்த காட்சிகளை பார்த்து விட்டு கவலைப்பட்டு அண்ணலம்பெருமான ஓடுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, பதில் யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, நான் எதேச்சையாக வெளியூர் சென்று விட்டேன், ஆனால் அடுத்து வரக்கூடிய யுத்தங்களில் நான் கலந்து கொள்வேன், அந்த யுத்தத்தில் என்னுடைய செயல் எப்படி இருக்கும், என்னுடைய வீரம் எப்படி இருக்கும், நான் என்ன செய்வேன் என்பதை என் வார்த்தையால் சொல்ல மாட்டேன், செயலில் காட்டுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் அப்படியே பேசிவிட்டு சென்று விடுகின்றார். கொஞ்சம் காலம் கழியுது, பிறகு உபதேசத்துக்கு வர்றான். உபதேசத்துக்கு வந்த உடனே உகத யுத்தம் என்பது பதில் யுத்தம் போல அல்ல, சகாபாக்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் முஸ்லீம்களுக்கு. ஏனென்று சொன்னா அங்க ஏற்பட்ட குழப்பம், பலவிதமான சிக்கல்கள்ல முஸ்லீம்கள் போர்க்களத்திலிருந்து பின்வாங்குறாங்க, முஸ்லீம்கள் போர்க்களத்திலிருந்து வெளியேறாங்க. அந்த நேரத்துல இந்த அனஸ் பின் நலூர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர வாக்கு கொடுத்திருந்தாரா இல்லையா, வரக்கூடிய யுத்தம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய வீரத்தை நீங்க பாருங்க, என்னுடைய வேகத்தை பாருங்க, நான் எப்படி செயலாற்ற போகிறேன் என்ற காட்சியை பாருங்க என்ற அந்த சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் மக்கள் எல்லாம் போர்க்களத்திலிருந்து பின்வாங்குறாங்க. அனஸ் பின் நலர் அவர்கள் எந்த போர்க்களம் கடுமையாக இருக்கிறதோ, எந்த போர்க்களத்துக்குள் சென்றால் வெளியே வர முடியக்கூடிய உத்தரவாதம் இல்லையோ, அந்த போர்க்களத்தை நோக்கி வேகமாக முன்னேறுகின்றார், வேகமாக ஓடுகின்றார். அந்த நேரம் பார்க்க சாது பின் முவாத் என்ற நபித்தோழர் எதிர்க்க தென்படுகின்றார். அவரை பார்த்து அனஸ் பின் நலர் சொல்லுகின்றார், யா சாது பின் முவாத், சாது பின் முவாத், அல் ஜன்னா, நான் சொர்க்கத்தை பார்க்கின்றேன். எங்க முஸ்லிம்களெல்லாம் வெட்டி வீழ்த்தப்படுறாங்க, போர்க்களம் ரொம்ப வன்மையாக கடுமையாக போய்கொண்டிருக்கிறது, போர்க்களத்தை முஸ்லிம்கள் சாதாரணமாக சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த நபித்தோழர் சொல்லுகின்றார், இந்த போர்க்களத்திலிருந்து நான் சொர்க்கத்தை பார்க்கின்றேன், ரப்பின் நலுரி, நலுருடைய ரப்பின் மீது ஆணையாக, இன்னி அஜிது ரீககாமின் தூணி உகதின், நிச்சயமாக நான் இந்த போர்க்களத்திலிருந்து சொர்க்கத்துடைய வாடையை நுகர்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு எங்கு முஸ்லிம்கள் எல்லாம் பின்வாங்கினார்களோ அந்த போர்க்களத்தை நோக்கி வேகமாக முன்னேறுகின்றார். வேகமாக முன்னேறியவர் வேகமாக போர் புரிகின்றார், வேகமாக போர் புரிந்து பல எதிரிகளை வெட்டி வீழ்த்துகின்றார். இறுதியாக அவர் 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களோடு சகிதானார். அந்த செய்தியை பற்றி சொல்லும் பொழுது அந்த நம்பித்தோழர்கள் சொல்லுகின்றார்கள், அனஸ் பின் நலரை தேடி நாங்கள் போர்க்களத்துக்குள்ளே சென்றோம், போர் முடிஞ்ச பிறகு மக்கள் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அவருக்கு 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் பட்டிருந்தது, எதிரிகள் அவரை சிதைத்து விட்டிருந்தார்கள், அவரை எங்களால் அடையாளம் காட்ட முடியவில்லை. இறுதியாக அனசனுடைய சகோதரி விரல் நுனியை வைத்து அடையாளம் காட்டப்பட்டதால் நாங்கள் அனஸ் என்றதை அறிந்து கொண்டோம். எப்பேற்பட்ட தியாகமா இருங்க, சாகுவதற்கு பிற்பராய் போறாங்க. நாமெல்லாம் ஒரு சாதாரண துப்பாக்கி சூடு சாதாரண லத்திச்சார்ஜ் செஞ்சு போவே மாட்டோம், ஓடிடுவோம், ஒழிஞ்சிருவோம், ஆகா இந்த போராட்டத்துக்கு நமக்காவாது அப்படித்தானே? சாதாரண போராட்டமா சிறை செல்வாங்க, நான் வரல, உள்ள பிடிச்சு போட்டுருவான். ஆனா நபித்தோழர்கள் அப்படி அல்ல, சாவென்று தெரிந்தும் சாக போகிறோம் என்று தெரிந்தும் உத்தரவாதம் இல்லாத எந்த சபைக்கும் வீரமாக சென்றார்களே, அந்த நபித்தோழருடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது? நாம் என்ன படிப்பினையை புரிந்து கொண்டோம்? தியாகம் பண்ணா தியாகம் பண்ணலனா அந்த மார்க்கம் கையில வந்திருக்குமா? இந்த நபித்தோழர்களா இன்னுயிரை நீக்கவில்லை என்று சொன்னால் பதிலையும் உகதலையும் இஸ்லாம் வீழ்த்தப்பட்டிருக்குமே, அல்லாஹ் பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்குமே. அவர் நபித்தோழர்கள் செஞ்ச தியாகத்தின் விளைவாக நம்மிடம் இந்த ஏகத்துவம் வந்து சேர்ந்தது என்று சொன்னால் நம்முடைய தியாகத்தின் விளைவாக அடுத்த தலைமுறைக்கு இந்த ஏகத்துவம் செல்லணுமா வேண்டாமா? தௌஹீத் செல்லணுமா வேண்டாமா? அப்படி செல்லுவதாக இருந்தால் நாம் என்ன தியாகம் செய்ய போகிறோம்? நாம் என்ன பெரிய தியாகத்தை இழக்க போகிறோம்? நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும், ஒவ்வொரு நினைச்சு பார்க்கணும். இல்ல பழைய காலம் மாறிடுச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தியாகம் இல்ல, உலக ஆசை வந்துருச்சு, உலக பாசம் வந்துருச்சு, எதையெல்லாமும் நினைக்கிறோம், எதையெல்லாமும் சிந்திக்கிறோம், பயப்படுறோம், பின்வாங்குறோம், முன்ன வச்ச கால பின்வைக்கிறோம், ஒவ்வொருத்தரை பத்தி யோசிக்கிறோம். இல்ல, நாம் எப்படி அல்லாஹ்வுடைய வாக்கு நமக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது, நாம் இழக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் இறைவன் எனக்கு மறுமையிலே கூலி தருவார், உயர்வான வழியிலே ஏற்படுத்துவோம் என்ற அந்த சிந்தனை என் உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டும். அப்பேற்பட்ட செய்திகளை திருமறை குர்ஆன் நமக்கு உணர்த்துகின்றது. இதையும் நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு திருமறை குர்ஆன் மாநாட்டை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற தியாகங்கள் நம் உள்ளத்தில் வரணும், சிந்தனைகள் வரணும். அப்படி நம் உள்ளத்தில் வந்தால்தான் நாம் நடத்தக்கூடிய மாநாடு நமக்கு வெற்றி என்ற செய்தியுடன் முதல்வரை
அல்லாஹ்.